நல்லூர் சங்கிலியன் மன்றத்தினுடைய சங்கிலிய மன்னனின் சிலை திறப்பு விழா மற்றும் 78ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி ஜனகன் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஜனாதிபதியினுடைய மேலதிக செயலாளர் வடமாகாணம் திரு இளங்கோவன் சார் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினர் வரிசையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் பேரன்புக்குரிய தொழிலதிபர் உயர் திரு இஎஸ் பேரம்பலம் ஐயா அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற இந்த விழாவினுடைய முதுகெலும்பாக திகழ்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எனது கிராம சேவையாளர், என்னுடைய அந்த காலத்தில் எனது கிராம சேவையாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சந்திரகுமார் ஐயா அவர்களே, எங்களுடைய பேரன்புக்குரிய ரஜீவன் ஐயா அவர்களே, மற்றும் இன்று இந்த நிகழ்விலே சிறப்பிக்கின்ற எங்களுடைய வாழ்வகத்தினுடைய தலைவர் ரவீந்திரன் ஐயா அவர்களே, இங்கே முன்னுக்கு இங்கே எங்களுடைய இந்த சபையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பேரன்புக்கும் உரிய சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களே, எங்களுடைய வாசஸ்பதி அம்மா அவர்களே, இங்கே பல கலைஞர்கள் இருக்கிறீர்கள், ஒவ்வொருவருடைய பேர் சொல்லி அழைப்பதற்கு எனக்கு ஆசைதான், ஆனால் நேரம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. உங்கள் அனைவரையும் அன்போடும் பண்போடும் அன்பன் மணிராஜ் உட்பட இங்கே வந்திருக்கின்ற குழுமி இருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த இடத்திலே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே நல்லூர் சங்கிலியன் மன்றத்தினுடைய இந்த 78ஆம் ஆண்டு விழா மற்றும் இந்த எங்களுடைய சங்கிலியனுடைய இந்த திருவுருவச்சிலை திறப்பு விழா போன்ற நிகழ்வுகளிலே இங்கே கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு பேராகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த மண்ணினுடைய பெருமை, இந்த மன்றத்தினுடைய பெருமை எல்லாம் மிகப்பெரியது. அதை நான் இந்த அயலிலே இருந்து அறிந்தவன்ற ரீதியிலே எனக்கு கொஞ்சம் உரிமை கூட, ஏன்னா நான் இந்த அயலை சேர்ந்தவன். எனவே இந்த மன்றத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது எங்களுடைய இந்த சங்கிலியனுடைய பெருமை போன்றவற்றை பேசுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். உண்மையிலே நான் இங்கே எங்களுடைய 6 திருமுருகன் ஐயா அவர்கள் வர இருந்தார்கள். அவர் ஒரு மிக ஆழமான ஒரு உரையை இந்த மண்ணிலே இந்த மன்றத்திலே ஆற்றுவார் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவர் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அவர் இன்று மட்டக்களப்புக்கு சென்று கொண்டிருக்கிறார். எனவே எங்களுடைய ஏற்பாட்டாளர்கள் என்னத்து சொன்னார்கள், கொஞ்சம் இந்த சங்கிலியனை பற்றியும் அதாவது இந்த மன்றத்தை பற்றி இந்த சிவிக்கையாக முன்னுக்கு நான் சொல்ல முடியாது என்றாலும் ஒரு சில விடயங்களை சொல்ல சொல்லி சொன்னார்கள். உண்மையிலே நான் ஒரு அயலவன் என்றதை தாண்டி மாநகர சபையினுடைய ஒரு ஆணையாளர் என்ற ரீதியிலே எங்களுக்கும் இந்த ராஜதானி நல்லூர் ராஜதானி என்பது இந்த பிரதேசத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. சங்கிலியன் இறுதியாக ஆண்ட தமிழ் மன்னன், 2 சங்கிலி என்று அழைக்கப்பட்ட சங்கிலியன் எங்களுடைய யாழ்ப்பாண இராச்சியத்தினுடைய இறுதி மன்னன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய புகழை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அந்த மகிமைகளை நாங்கள் பல சரித்திரங்களுடன் அறிய முடியும். என்னுடைய நல்லூரை ராசதானியாக கொண்டு சங்கிலியன் ஆண்டான். அந்த நேரத்திலே இந்த நல்லூருடைய எல்லையாக இந்த பிள்ளையார் கோயில்கள் இருந்தன, சட்டநாதர் இருந்தார். ஒரு மிக ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட பிரதேசத்திலே இந்த நல்லூர் ராஜதானி திகழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. இந்த சங்கிலியனை பெருமைப்படுத்துவதற்காக 1974 அல்லது 1975 ஆயிருக்க வேண்டும் நினைக்கின்றேன். முதல் 75 அந்த காலத்திலே முதல் ஒரு சிலை இங்கே நிறுவப்பட்டது. எங்களுடைய இந்த மண்ணினுடைய மதிப்பார்ந்த சிப்பி சிறு செல்லையா சிவபிரகாசம் அவர்களாலே அந்த சிலை வடிவமைக்கப்பட்டது. ஒரு தத்ரூபமான சிலை இருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் கண்டோம். ஆனால் துரதிர்ஷ்டம், இந்த யுத்த காலத்திலே இந்த மண்ணிலே ஏற்பட்ட அவலங்கள் மிகப்பெரியவை, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலும் இந்த இடம் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. இங்கே இந்த மண்ணின் கவிஞர் புதுவை இந்த மண்ணிலே அயலிலே வாழ்ந்தவர், உங்களுக்கு அது தெரியுமோ தெரியா. அவர் ஒரு பாட்டு பாடினார், இந்த யுத்தம் தொடங்கிய காலத்திலே மட்டை ஏற்றிய வண்டில்கள் வந்தன, மாடவழ்த்து கட்டிய மானிடர் சட்டநாதரின் கோயில் கிணத்திலே தண்ணி அள்ளி குடித்து சரிந்தனர். இது அந்த நேரம் நடந்த சம்பவம். அப்போ மட்டை வண்டில்கள் எல்லாம் பெறும், இந்த வண்டில்கள் அதில் விட்டுட்டு இந்த சட்டநாதர் கோயில் கிணத்துல தான் தண்ணி அள்ளி குடித்து போட்டு இருப்பார். மட்டை ஏற்றிய வண்டில்கள் வந்தன, மாடவழ்த்து கட்டிய மானிடர் சட்டநாதரின் கோவில் கிணற்றிலே தண்ணி அள்ளி குடித்து சரிந்தனர். கட்டராசு முந்தி சின்ராசு என்ற பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, கட்டராசுவின் கடையடி பக்கமாய் கசிப்படித்தவர் தத்துவம் பேசினார். கொஞ்சம் பக்கத்தில் அப்படி இப்படி தான் நடக்கிறது. கட்டராசுவின் கடையடி பக்கமாய் கசிப்படித்தவர் தத்துவம் பேசினர், கிட்டவாயொரு கிருணை பிடித்தது, கிளி அடைந்த ஊர் எழுந்து படுத்தது என்று 87 வந்த கவிதை. அது இந்த இந்த மண்ணிலே நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொல்லுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மண்ணை விட்டு, உங்களுக்கு தெரியும், 95 இடம்பெயர்ந்து சென்றோம். 96 திரும்பி வந்த ஒரு இருந்த காலத்திலே நாங்கள் இங்கே மீள்குடியேறினோம். அந்த நேரத்திலே மின்சாரம் இல்லை, வசதிகள் இல்லை, சரியான ஒரு ஒரு மிக நெருக்கடியான காலம். நான் அதைக்கு மேலே நான் அதை விளங்கப்படுத்த தேவையில்லை நினைக்கின்றேன். மிக ஒரு ஒரு அபாயகரமான ஒரு பயங்கரமான காலம். அந்த காலத்திலே நான் மிக அயலிலே தான், இந்த சங்கிலி அஞ்சிலேக்கு அயலிலே தான் நான் குடியிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு பின்னேரம் ஒரு 6-7 இருக்கும், ஒரு வழக்குமை பழமையாக இந்தரைக்கு பிறகு இங்கே ஒரு பிளக்கங்களும் இருப்பதில்லை. ஆனால் அன்று ஒரு 6 போல கொஞ்சம் பிளக்கமாக இருந்தது, வாகனங்கள் ஓடித்திருந்தன. ஒரு ஒரு 7 அளவிலே அந்த ஒரு பெரிய ஒரு சத்தம், சட்டார் என்ற ஒரு பெரிய ஒரு விழுந்த ஒரு சத்தம் ஒன்று கேட்டு, உண்மையிலே அந்த நேரம் ஒரு ஒரு உழவு இயந்திரத்தாலே அந்த சங்கிலியனுடைய சிலையை கட்டி இழுத்து விழுத்தினார். அந்த சிலை சேதமடைந்தது. இப்படியான பல துன்பியல்களை நாங்கள் கண்டோம். அந்த நேரம் சேதமடைந்த அந்த சங்கிலியனுடைய சிலை மீண்டும் ஒரு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு, நான் சொல்வது 2011 அதற்கிடையிலே அது புனர்த்தாரணம் செய்யப்பட்டது, பல திருத்தங்கள் செய்யப்பட்டது, அதில் பல விமர்சனங்கள் வந்தன, அதில் பல சர்ச்சைகள் இருந்தது, பல நடந்தது. 2011 அளவிலே ஆண்டிலே August 3 இந்த சிலை கலிங்க பெருமாள் புருஷோத்தமன் அவர்கள், இந்தியாவினுடைய சிற்பி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய நிதி பங்களிப்போடு, யாழ் மாநகர சபையினுடைய ஒரு பங்களிப்போடு, அந்த நேரத்திலே முதல்வராக இருந்த கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜா அம்மா அவருடைய தலைமையிலே கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் வந்து அந்த இருவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்விலே அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. அதிலிருந்து அந்த சிலை இன்று வரை இங்கே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த சிலையினுடைய அந்த தோற்றம் இன்று அதற்கு சமதையாக எங்களுடைய சங்கிலியன் மன்றத்தினுடைய இந்த பகுதியிலே இந்த சங்கிலியுடைய சிலை மிக அழகாக தத்ரூபமாக இங்கே நிமிந்து நிற்கிறது என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சங்கிலியனுடைய வரலாறு பலருக்கு தெரிந்திருக்கும். 1505 போத்துக்கீசர் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிக்க, முதல் முதல் அந்நியர்கள் ஆக்கிரமிக்க வந்தபோது போராடி அரசர்களிலே பலர் இருந்தார்கள், தமிழ் மன்னர்கள். அதிலே முதலாம் சங்கிலி என்பவர் மிக முக்கியமாக இந்த போத்துக்கேசருடைய முயற்சிகளை, அவருடைய மத மாற்றங்களை, அவருடைய முயற்சிகளை எதிர்த்தவராக இருந்தார். 1591 போர்த்துகேயரால் எதிர்மன்ன சிங்கம் என்பவரை ஒரு ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தினார்கள். அவர் கூட இந்த போர்த்துகேயருடைய நிர்வாக நடைமுறைகளுக்கு எதிராகத்தான் செயற்பட்டார். அவர் இந்த மத மாற்றங்கள் போன்ற செயற்பாடுகளுக்கெல்லாம் எதிராகத்தான் இருந்தார். அவரை அவருடைய காலத்துக்கு பிறகு, அவர் 1617 இறந்தார். அவருக்கு பிறகு அவருடைய அந்த ஆட்சியை கைப்பற்றி எங்கள் இரண்டாம் சங்கிலி என்பவர், எங்களுடைய இந்த சங்கிலியர் என்று நாங்கள் அழைக்கப்படுகின்ற சங்கிலி அவர்கள், இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆளுகின்ற இறுதி மன்னராக அவர் அங்கே தன்னை நிலைநிறுத்தினார். அவருக்கு உண்மையிலே அந்த நேரத்திலே எங்களுடைய இந்த போத்துக்கீசர் சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் என்பது வரலாறு. ஏனென்றால் அவர் இந்தியாவில் இருக்கின்ற மன்னர்களுடைய உதவிகளையும், கண்டியிலுடைய இருந்த அரசர்களுடைய உதவியினை பெற்று ஒரு தனித்துவமான ராஜ்யமாக எங்களுடைய இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். 1619 இந்த போர்த்துகேயரால் 2 முறை மீண்டும் இந்த யாழ் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதிலே ஒரு படையெடுப்பிலே சங்கிலியன் அவரோட குடும்பத்தோடு சிறைப்பிடிக்கப்பட்டார் என்ற செய்திகளை நாங்கள் அறிகிறோம். அவர் கோவாக்கு கொண்டு சென்று தூக்கிலிடப்பட்டார் என்றும் அவருடைய குடும்பத்தார்களும் பல்வேறு நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அவர்களுடைய இந்த ஆட்சி அதிகாரங்களிலிருந்து அகற்றப்பட்டார் என்ற செய்திகளையும் அறிகிறோம். எனவே இந்த எங்களுடைய இந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய ஒரு இறுதி கொழுந்தாள், இறுதி அரசனாக திகழ்ந்த சங்கிலியனை போற்றுவதும் அவனுடைய பெருமைகளை பேசுவதும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று கடனாக நான் பார்க்கின்றேன். எனவே அந்த பணியை 78 வருடங்களாக மேற்கொண்டு வருகின்ற எங்களுடைய சங்கிலியன் மன்னத்தினுடைய முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து பல 100 ஆண்டுகள் முன்னேற வேண்டும், அவருடைய முயற்சிகள் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவர்களை கேட்டு அவருடைய முயற்சிகள் இன்னும் தொடர வேண்டும் என்று எல்லாம் அல்ல சட்டநாத பெருமானை பிரார்த்தித்து, என்ற அவர் சட்டத்துக்கு நாதர், சட்டநாதர் என்றவர் சட்டத்தை ஆளுகின்ற ஒரு லோயர், பெரிய ஒரு கனரத்தம் ஐயா பற்றியெல்லாம் கதைத்தார், அவர் ஒரு சட்டத்துக்கு நாதராக இருந்தார். எனவே அவரை பிரார்த்தித்து ஒரு கவிதையோடு இந்த என்னுடைய பேச்சை முடிக்கப் போகிறேன். உங்களை கவிதை கேட்கக்கூடிய புளிய மாதிரி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, கேட்காட்டே நான் சொல்லுவேன். ஏனென்றால் இதை சொல்ல வேணும் என்பதை என்னுடைய ஒரு விருப்பம், நீங்கள் ரசிப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த சூழலை சொல்லி நான் இந்த கவிதையை சொல்லாமல் நினைக்கின்றேன். இது 2000 ஆண்டு இந்த கவிதையை நான் எழுதினேன். இது கிட்டத்தட்ட 23 வருடம், இந்த கவிதைக்குரிய வயசு 23 வயசு. 2000 ஆண்டு அப்பவும் ஒரு இந்த நெருக்கடியான காலம், இந்த ஆணரவு சண்டை நடக்கிற காலம், யுத்தம் நடந்ததுதான் உங்களுக்கு தெரியும். அது அந்த நேரத்தில் கூட இந்த மண் ஒரு அதுக்கு ஒரு பெருமை இருந்தது. என்றால் இந்த வீதிக்கு அண்ணாலே ஒரு சூனிய பிரதேசமாக எல்லாரும் சென்று விட்டார். இந்த ரோட்டு கிஞ்சால தான் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தோம். அந்த நேரத்தில் நாங்களால் வரும்போது பௌர்ணமி நாள், ஒரு போயா தினம், ஒரு இரவிலே நாங்கள் சைக்கிளே வந்தபோது எங்கள் சேர நண்பர்கள் எல்லாம் எங்களுடைய அன்றாட பணிகளை முடித்து விட்டு வருவதென்று யோசிப்போம். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பௌர்ணமி நாள் நிலவு வெளியிலே காலித்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஆனால் இந்த நிலவு முந்தி சங்கிலி நிற்கவே இருந்திருக்கின்றார், வேறு நிலவில் தான் ஒரு நிலவு தான், ஒரு பழைய அது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முதல் இந்த நிலவு இங்கே இருந்திருக்கும். தங்களுடைய இதெல்லாத்தையும் பார்த்துருக்கும், சங்கிலினை பார்த்துருக்கும், அவன் அரண்மனையை பார்த்துருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருக்கும். இன்றைக்கும் இந்த நிலவு இதில் இருக்குது, என்னத்தை பார்க்கும் இதான் இந்த விஷயம். ஆகவே நான் இதை சொல்லேக்க உங்களுக்கு விளங்க பண்ணிக்கின்றேன். இதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அச்சை திங்கள் அவ்வன் நிலவில் என்பது என்னுடைய இந்த கவிதை. இது 2000 ஆண்டு எழுதப்பட்டது. தங்க முலாம் பூசி தள்ளாடி கீழ் திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமி நாள் வெண்கம்பளம் விரிக்க, இந்த பௌர்ணமி அப்படி வெண்கம்பளம் மாறி பௌர்ணமியினுடைய ஒளி பரவு, வீதியெங்கும் நிலவினுடைய பால் சிந்திடுது, தென்றல் சிறகடித்து பாடிடு. தங்க முலாம் பூசி தள்ளாடி கீழ் திசையில் திங்கள் எழுகின்ற தெய்வீக பௌர்ணமி நாள் வெண்கம்பளம் விரிக்க, வீதியெல்லாம் நிலவின் பால் சிந்திடுது, தென்றல் சிறகடித்து பாடிடுது. அண்ணாந்து வானின் அமுதுண்டு, நிலவிலிருந்து அமுது வழியுது, அண்ணாந்து வானின் அமுதுண்டு உயிர் உயிர்க்க மண்ணில் நடக்கின்றேன், நிலவினிலே மாற்றமில்லை. இத்தனை வயதிலும் இந்த கிள நிலவு, ஏனென்றால் நிலவு பழைய நிலவு தானே, இளம் நிலவு அல்ல, கிளாது கிள தாட்டி போட்ஸ். இந்த வயதிலும் இத்தனை வயதிலும் இந்த கிள நிலவு சற்றும் நிறை மூப்பு தட்டாமல் தளதளப்பாய் மார்க்கண்டேயன் போல மணியாய்த்தான் சிரிக்கிறார். மார்க்கண்டேயனுக்கு வயசு போறதில்லை, இந்த நிலவுக்கும் வயசு கிளறு, நிலவு கிளறு கிளவனாக போனாலும் வயசு போகுது. இந்நிலவு முன்பும் இளைஞன் என்ன, ஏனென்றால் 500 வருஷத்துக்கு முதல் நிலவு இளைஞனாக தான் இருந்திருக்கு. 500 வருஷத்துக்கு முதல் நிலவு இளைஞனாக இருந்திருக்கு. இந்நிலவு முன்பு இளைஞன் என என் மண் மேல் வந்திருக்கும், எங்கள் வடலிகளில் பனி தடவி சென்றிருக்கும், பண்டை சிறப்பை எல்லாம் கண்டிருக்கும். இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன், இந்த தெருவினில்தான் என் பூட்டன் சங்கிலியன் வென்றி சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி, ஏனென்றால் சங்கிலியன் போருக்கு போகும் முதல் வீராளி அம்மனுக்கு போய் கும்பிட்டு தான் போவான்னு சொல்லுவார். வென்று சூடி வீராளி அம்மனுக்கு நேர்ந்து பொங்கி நல்லூர் முருகனுக்கு நன்றி சொல்லி சென்றிருப்பார். உடைசூழும் மந்திரிமார், புலவர் பரிவாரம், படை நடத்தும் பட்டாள தலைவரெல்லாம் மிடுக்கோடு மீசை முறுக்கிவிட்டு மெய்சிலிக்க போயிருப்பார். என்றால் சங்கிலியன் போய் அவனோட ஒரு பெரிய டீம் போயிருக்கு. இப்போ நாங்கள் அமைச்சர்கள் போய்க பின்னால் எத்தனை பேர் போகிறோம், அப்படி மெய்சிலிக்க போயிருப்பார். பேரிகை முழக்கி பின் சங்கு கொம்பு ஊறி வாழ் சுழற்றி ஆடும் படை, நூறு அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை, இதெல்லாம் நூறு அக்ரோணி என்ற ஒரு இத்தனை நம்பர் சரி தெரியும். வாழ் சுழற்றி ஆடும் படை, நூறு அக்ரோணி தேர் குதிரை யானை சேனை, வர எழும் புழுதி போர்வை புவியை சிறைப்பிடித்து போத்திருக்கும். மாதர்களின் ஆதாத்தி என்றால் அரசன் போயிருக்க அம்மா மாதிரிலாம் என்ன செய்ய ஆதாத்தி எடுத்து, மாதர்களின் ஆதாத்தி மரம் போற்றும் பாமுழக்கம், வீரர்களின் ஆர்ப்பில் இந்த தெரு வீதி மகளிரை பார்த்து அன்று இந்த படிக நிலா பூத்திருக்கு. பண்டார வளவின் பாசறைகள், இந்த பண்டார வள வேண்டும் உங்களுக்கு தெரியும், அதனுடைய பாசறைகள் இருந்தது, அத்தாணி மண்டபம், அரண்மனைகள், மந்திரிமார் இல்லம், இந்த இப்போ இருக்கு மந்திரிமார் இல்லம், எழில் அந்த புறங்கள், மல்யுத்த மாடரங்கு, தமிழ் வளர்த்த சங்கப்பலகை, அரமடங்கள், திசையட்டை திக்கு பாலகர் போல் காத்திருந்த விநாயகர் கோயில்கள். இந்த எங்களுடைய நல்லூர் ராசதானிக்கு திக்கு பாலகர் போல விநாயகர் கோயில்கள் இருந்தன. விநாயகர் கோயில்கள், யமுனாரி இந்த பக்கத்திலே இருக்கு, இன்னும் யமுனாரி கழுது கட்டும் ஆனைப்பந்தி, எங்களுடைய ஆனைப்பந்தியெல்லாம் எங்களை யானைகளை கொண்டே கட்டினோம், ஆனைப்பந்தி எல்லாமும் அன்றழகாய் நின்றதனை பார்த்து இளைய திங்கள்வாய் பிளந்திருக்கும். ஆம், இன்று கிணறு தட்டி போனாலும் அந்த நிலவு தான் இன்றைக்கு இருக்கு, கிணறு தட்டி போனாலும் அழகிழக்கா நிலவு, இந்த நில நிலையை பார்க்கிறதே, எங்களுடைய நிலம் இப்படி இருக்கிறதே, இந்த நில நிலையை பார்க்கிறதே மலைத்திடுமோ இதை நினைக்கும் என்று 23 வருடங்களுக்கு முதல் எழுதினேன். அது நான் நினைக்கிறேன் இது இன்று இந்த சந்தர்ப்பத்திலும் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். நான் சங்கிலியனை நினைவு கூறுகின்ற போது, எங்களுடைய பாட்டனை நாங்கள் நினைவு கூறும் போது, அவனுடைய பெருமைகளை பேசுகின்ற போது இதை சொல்லாமல் விட முடியாது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து, ஒரு ஆணையாளராக இல்லாமல் அயலவனாக இந்த உங்களுடைய முயற்சிகளுக்கு என்றும் தோள் கொடுப்பேன் என்று கூறி வெளிப்படுகிறேன். நன்றிகள். சொல்ல வேண்டிய சொல்ல தலைவர் போது